காலங்கள் நீண்டு கொண்டு போகும் பொழுது அந்த முறை பொருத்தமில்லை. இரண்டாவது முறை ஆசிரியர் கூறியது மிக பொருத்தமாக அமையும். நான் முன்பு கூறியதை போன்றே 2016 ஒரு வினா கொடுக்கப்பட்டு 10 புள்ளிகள் வழங்கப்பட்டு இருந்தது. அதே போன்று 2017 காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் ஒரு வினா கொடுக்கப்பட்டு இருந்தது. இரண்டாவது வினா பத்திரத்தில் பகுதி ஏயில் 2 வருடங்களும் 3வது வினா கொடுக்கப்பட்டிருந்தது. சரி பிள்ளைகளே, நாங்கள் கூறியது உங்களுக்கு விளக்கம் போதாதென்று நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை, ஆசிரியர் கூறியதை போன்று மற்றும் ஒரு உதாரணத்தை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நீங்கள் அவர் வாசிக்கும் வினாவை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு முடிந்த அளவு தரவுகளை எழுதி கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளாக சொல்லி கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, தற்பொழுது இரண்டாவது உதாரணத்தை பார்ப்பதற்கு முன்பு, ஆசிரியர் வாசிக்க முன்பு, நீங்கள் முடிந்த அளவு அந்த வினாவில் உள்ள தகவல்களை சுருக்கமாக உங்களது குறிப்பு புத்தகத்தில் எழுதி கொள்வீர்களாயின், அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளாக செய்யும் தொகுத்து உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அவற்றை எழுதும் பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சரி பிள்ளைகளை, தற்பொழுது இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம்.
நாம் முன்னர் தகவல்களை தரவுகளை குறிக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டியது பொருளின் விலை அல்லது கடன் தொகையின் பெறுமதி, அல்லது அடுத்து நாம் முற்பணமாக ஏதேனும் செலுத்துகின்றோமாயின் அந்த தரவினையும் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வட்டி சதவீதத்தினை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அடுத்து எத்தனை மாதங்களுக்கு நாம் செலுத்துகின்றோம் என்பதனையும் குறித்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 4 விடயங்களை நீங்கள் இந்த கேள்வியில் குறிப்பிடுகின்ற நம்பிக்கையுடன் வாசிக்கின்றேன். உதாரணம் 2வதாக, ஒருவர் ₹60,000 பெறுமதியான கைபேசி ஒன்றினை கைக்காசு ₹12,000 செலுத்தி பெற்றுக்கொண்டு எஞ்சிய கடன் பகுதியை 24% குறைந்து செல்லும் மீதிக்கு வருட வட்டியுடன் 1 வருட காலப்பகுதியில் சமமாத தவணைத் தொகையாக செலுத்துவதாயின் 1 மாத சமமாத தவணைத் தொகை யாது? மீண்டும் ஒருமுறை ஆறுதலாக வாசிக்கின்றேன். ஒருவர் ₹60,000 பெறுமதியான கைபேசி ஒன்றினை கைக்காசு ₹12,000 செலுத்தி பெற்றுக்கொண்டு எஞ்சிய கடன் பகுதியை 24% குறைந்து செல்லும் மீதிக்கு வருட வட்டியுடன் 1 வருட காலப்பகுதியில் சமமாத தவணைத் தொகையாக செலுத்துவதாயின் 1 மாத சம தவணைத் தொகையை காண்க.
சரி பிள்ளைகளே, ஆசிரியர் வாசித்த வினாவிலிருந்து நீங்கள் பொருளின் பெறுமதி ₹60,000 என்று குறித்து கொண்டிருப்பீர்கள். கைக்காசு, அதாவது எங்களிடம் முற்பணம், இதற்கு நாங்கள் நிறைய வார்த்தை பிரயோகிப்போம். கைக்காசு அல்லது ஆரம்ப கட்டணம் அல்லது முற்பணம் அல்லது கட்டாய கட்டணம், இவ்வாறு பல வித்தியாசமான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தலாம் வினாக்களில். அதாவது 60,000 என்று விலை குறிக்கப்பட்ட தொலைபேசியை 60,000 செலுத்தி கழிவுகள் உட்பட வாங்கி கொள்ளலாம். வாங்க முடியாதவர்கள் 12,000 செலுத்தி அதை வாங்கிக் கொள்கிறார்கள். மீதி தொகையை ஒவ்வொரு மாதமும் சமமான அளவாக செலுத்தி முடிக்கிறார்கள். ஆகவே கைக்காசு 12,000, அதையும் குறித்து கொண்டிருப்பீர்கள். வருடத்துக்கான வட்டி வீதம், அப்போ வருட வட்டி வீதம் என்று போட்டு 24% குறித்து கொண்டிருப்பீர்கள். இறுதியாக காலம் என்று போட்டுட்டு 1 வருடம் என்று வினாவில் இருக்கு. இந்த தகவல்கள் எங்களுக்கு கட்டாயமாக அவசியமாகும், அதை குறித்து வைத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தற்பொழுது நாங்கள் அந்த வினாவிற்கு விடையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை தற்பொழுது நாங்கள் ஆராயப் போகிறோம். ஆகவே கவனமாக அவதானியுங்கள். வார்த்தைகளில் எழுதி செய்வது நல்ல பழக்கம். ஆகவே வார்த்தைகளுக்கு எந்தவித புள்ளியும் பரிச்சயத்தினை கலத்தினால் வழங்கப்பட மாட்டாது. இருப்பினும் நாங்கள் ஒவ்வொரு படிமுறைகளாக வார்த்தை பிரிய வார்த்தைகள் எழுதி எழுதி செய்வது ஒரு நல்ல பழக்கம். அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் எழுதி கொள்வோம், கைபேசியின் பெறுமானம் ரூபாய் 60,000, செலுத்த வேண்டிய முட்பணம் ரூபாய் 12,000. ஆகவே செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள கடன் பணத்தை நாங்கள் முதலாவது படிமுறையாக பார்க்கப்போம். செலுத்துவதற்கு மீதமுள்ள கடன் தொகை இந்த 60,000 ரூபாவை, ரூபாவிலிருந்து கை காசு 12,000, செலுத்திய கை காசு 12,000 முதலாவதாக நாங்கள் கழிக்கணும். கழிக்கும் பொழுது செலுத்துவதற்கு எஞ்சியுள்ள பணம் ரூபாய் 48,000 என்று கிடைக்கும். முதலாவது படிமுறை 48,000. இரண்டாவது படிமுறை மாதத்திற்கான கடன் தொகையை நாங்கள் காண போகிறோம். இப்போ அவர் மொத்தமாக 48,000 ரூபாய் கடன் தொகை, 60,000 12,000 கழித்தோம், 48,000 கடன். இந்த 48,000 அவர் மாதா மாதம் சம தவணைகளாக தன்னை செலுத்தப் போகிறார். ஆகவே மாதம் ஒன்றிற்கான ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் தொகை. இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கு காலத்தை ஒரு வருடம் என்று தந்திருக்கிறார். ஒரு வருடம் என்பது அனைவருக்கும் தெரியும் 12 மாதங்களை கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் மாத கடன் தொகைக்கு 48,000 ரூபாவை 12 வகுக்க போகிறோம். 48,000 வகுத்தால் எங்களுக்கு ரூபாய் 4,000 ரூபாய் மாதத்துக்கான கடன் தொகையாக கிடைக்கும். இப்போ இந்த மாத கடன் தொகைக்குரிய வட்டியை காணப்படும். அடுத்து மூன்றாவது படிமுறை ஒரு மாத அலகிற்கான வட்டியை கணிக்க போகிறோம். ஒரு மாத அலகிற்கான வட்டியை கணிக்கும் பொழுது இங்கு வட்டி வீதம் 24 என்று தரப்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்கு தான் நாங்கள் வட்டியை கணிக்க போகிறோம். 100 24 பிரயோகிக்கலாம். 100 24 தர 4,000 தர 1/12. மீண்டும் ஒரு முறை, 100 24 தர 4,000 தர 1/12. இங்கு காலம் எத்த வருடங்களில் தரலாம், மாதங்களில் தரலாம், எவ்வாறு தந்தாலும் நீங்கள் ஆண்டுக்கான வட்டியை பிரயோகித்தால் 1/12 என்பது கட்டாயம். நிறைய மாணவர்களை நான் கற்பிக்கும் பொழுது அவதானித்திருக்கின்றேன், மாதம் 6 மாதம் தந்தால் 1/6 போடுகிற மாணவர்கள் இருக்கின்றார்கள். 24 மாதங்கள் அதாவது 2 வருடத்தில் கணிக்க வேண்டி ஏற்பட்டால் 1/12 பதிலாக 1/24 போடுகிறவர்களும் இன கண்டிருக்கேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கவனமாக இருங்கள். இந்த இடத்தில் 1/12 மாத்திரம்தான் வரும். நீங்கள் விரும்பினால் முன்கூட்டியே 24 நான் முதலாவது கூறிய உதாரணத்தில் வருட வட்டியை மாத வட்டிக்கு கணித்து 2, 100 மேல் 2 என்று போட்டேன். அவ்வாறு போட்டீர்கள் என்றால் இந்த 1/12 அவசியம் இல்லை. 100 மேல் 24 அதாவது ஆண்டு வட்டியை பிரயோகித்ததால் தான் நான் 1/12 இந்த இடத்துல போட்டிருக்கோம். சரியா பிள்ளைகளே, 100 மேல் 24 தர 4,000 தர 1/12. 12 ஆல் 24 சுருக்கினால் 24 ல் 12 2 தடவை, 100 ஆல் 4,000 சுருக்கினால் 2 0 நீக்கலாம். ஆகவே 2 ஐயும் 40 ஐயும் பெருக்கினால் ஆம் பிள்ளைகளே, நாங்கள் ஒரு மாத அலகிற்குரிய வட்டியை கணித்து கொண்டிருந்தோம். 100 ரூபாய்க்கு மிக முக்கியமான படிமுறை இது. ஆகவே 100 ரூபாவின் மேல் 24% வருடத்துக்கு தான் 24% தர 4,000 ரூபாவிற்கு எவ்வளோ என்று பார்த்தோம். அவ்வாறு கணிக்கும் சந்தர்ப்பத்தில் 1/12 முக்கியத்துவத்தையும் நான் சொன்னேன். அந்த இடத்தில் 1/12 தவிர வேறு எந்த ஒரு இலக்கமும் வராது என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஆகவே நாங்கள் சுருக்கும் பொழுது 100 ஆல் 2 0 4,000 ல் 2 0 நீக்கினால் 40 என்ற விடை கிடைக்கும். 12 ஆல் 24 சுருக்கினால் 2 என்ற விடை கிடைக்கும். 2 ஐயும் 40 ஐயும் இறுதியாக பெருக்கினால் ரூபாய் 80. இந்த ரூபாய் 80 என்பது ஒரு மாதத்திற்கான ஒரு தவணை பணத்துக்குரிய வட்டியாக கிடைக்கும். அதற்கு பிறகு முதலாவது ஆசிரியர் கூறியிருந்தால் உங்களுக்கு மாத அலகுகளோட எண்ணிக்கை நான் முன்பும் கூறினேன் படிப்படியாக குறைந்து கொண்டு செல்கின்றது. இங்கு 12 மாதம் முதலாவது வட்டி கணிக்கணும், பிறகு 11, பிறகு 10, 9 இவ்வாறு படிப்படியாக குறைந்து படிப்படியாக காண்பது சிரமம் என்பதற்காக இங்கு மாத அலகுகளோட எண்ணிக்கையை அடுத்த படிமுறையாக நாங்கள் காண வேண்டும். மாத அலகுகளுக்குரிய மாத அலகுகள் எண்ணிக்கை காண்பதற்குரிய சமன்பாட்டை அவர் கூறினால் உங்களுக்கு அந்த அடிப்படையில் இங்கு 12 மாதங்கள், 12 கீழ் 2, 12 ஒன்றை கூட்டினால் தர 13 என்று வரும். நேரடியாக பிரயோகிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 18 மாதங்கள் என்று தந்தால் 18 கீழ் 2 தர 19 என்று போடலாம். அதே போன்று 5 வருடங்களுக்கு உங்களுக்கு கணிக்க ஏற்பட்டால் 5 வருடங்கள் என்பது 60 மாதங்களை கொண்டிருக்கும். 60 கீழ் 2 தர 61. இதை சரியாக விளங்கி கொண்டால் இந்த இடத்துல எங்களுக்கு சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே 12 மாதம் என்பதனால் 12 கீழ் 2 தர 12 அடுத்த இலக்கம், 12 ஒன்றை கூட்டி 13 என்றை ஆகவே 2 12 சுருக்கினால் 6, 6 13 பெருக்கினால் 78 மாத அலகுகளுக்கு இங்கு வட்டி செலுத்த வேண்டி ஏற்படுது. ஆகவே 78 மாத அலகுகளையும் ஒரு மாத அலகுக்குரிய வட்டி 80 ரூபாய் என்று எங்களுக்கு முதல் படிமுறையில் கிடைத்தது. ஆகவே அடுத்த படிமுறையாக நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை கணிக்க வேண்டும். செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை எவ்வாறு கணிப்பதென்றால் அடுத்தடுத்து எங்களுக்கு கிடைத்த 2 படிமுறைகளின் விடைகளை பெருக்கினால் போதும். முதலாவது எங்களுக்கு ஒரு மாத அலகுக்குரிய வட்டி ரூபாய் 80 கிடைக்க பெற்றது. அதற்கு பிறகு மாத அலகுகளின் எண்ணிக்கை 78 என்று கிடைக்கப்பட்டது. இவை இரண்டையும் பெருக்கும் பொழுது எங்களுக்கு மொத்த வட்டி கிடைக்கும். அதாவது 78 ரூபாய் 80 பெருக்குவோம் அடுத்த படிமுறையில். செலுத்த வேண்டிய மொத்த வட்டி சமன் 78 மாத அலகுகள் தர ரூபாய் 80. பெருக்கினால் எங்களுக்கு கிடைக்கிற மொத்த தொகை, பெருக்கி பாருங்கள் பிள்ளைகளே, 6,240 ரூபாய் என்று கிடைக்கும். இந்த செலுத்த வேண்டிய மொத்த வட்டி 78 தர 80. அவை இரண்டையும் பெருக்கி பாருங்கள். விடையாக 6,240 ரூபாய் என்று கிடைக்கும். ஆகவே நாங்கள் தற்போது அடுத்த படிமுறைக்கு செல்வோம். செலுத்த வேண்டிய மொத்த தொகை, இந்த கைபேசியை கொள்வனவு செய்தவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 48,000 ரூபாய் அவர் செலுத்துவதற்கு எஞ்சியிருந்தது. கடன் தொகையின் மேலே முதலாவது படிமுறையில் கணித்தோம். அந்த செலுத்த வேண்டிய கடன் தொகையையும் இந்த கடன் தொகைக்கு இந்த ஒரு வருட காலத்துக்கான மொத்த வட்டி இறுதியாக கணித்த 6,240 ரூபாவையும் கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் பொழுது 48,000 ரூபாவுடன் 6,240 ரூபாவை கூட்டும் பொழுது எங்களுக்கு 54,200 ரூபாய் என்று விடை கிடைக்கும். இந்த 54,200 ரூபாய் என்பது அவர் இக்காலப்பகுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை. இந்த மொத்த தொகையை இவர் ஒவ்வொரு மாதமும் சமனான கொடுப்பனவாகத்தான் செலுத்த வேண்டியுள்ளது. நினைத்த பெறுமானங்களை செலுத்த முடியாது. இங்கு சம மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரே அளவு தொகை இந்த ஒரு வருட காலப்பகுதியில் இவர் செலுத்த வேண்டும். ஆகவே இறுதியாக கிடைத்த மொத்த தொகையை இவர் செலுத்த வேண்டிய காலத்தால் பிரிக்கணும். இந்த 54,240 ரூபாவை இவர் ஒரு வருட காலப்பகுதியில் தன்னை செலுத்தப் போகின்றார். ஆகவே 12 வகுக்கும் போது இவர் செலுத்த வேண்டிய ஒரு மாத தவணை தொகை 54,240 கீழ் 12 வரும். இதை 12 சுருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு அது இலகுவான முறையோ அவ்வாறு பயன்படுத்தலாம். மேலும் கீழும் இரட்டை எண் என்பதால் 2 சுருக்கி ஒவ்வொரு படிமுறையாக சுருக்கலாம். நீங்கள் தரம் 11. ஆகவே வகுத்தல் எல்லாம் வேகமாக செய்யக்கூடிய ஆற்றலை நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்வதன் மூலம் ஏற்படுத்தி கொள்ளணும். ஆகவே இதில் நேரடியாகவே 12 வாய்ப்பாடு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்பதால் நேரடியாக 12 வகுக்கலாம். அவ்வாறு வகுக்கும் பொழுது இறுதி விடை 4,520 ரூபாய் என்று கிடைக்கும். இந்த 4,520 ரூபாய் என்பது ஒரு மாத தவணை தொகை ஆகும். இந்த அனைத்து படிமுறைகளையும் செய்தால்தான் எங்களுக்கு இந்த இறுதி வினாவுக்கு வரலாம். அதனால்தான் இது ஒரு வினாவுக்கு 10 புள்ளிகள் வழங்குகிறாங்க. வினாவினுடைய கட்டமைப்பை நீங்கள் நான் சொன்ன ஆண்டுகளில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 3 அல்லது 4 வரிகளை கொண்டு தான் இந்த வினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரி பிள்ளைகளை, இந்த உதாரணத்தை நான் தற்பொழுது செய்து காட்டினேன். உங்களுக்கு மேலும் விளக்கம் பெறுவதற்காக மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மெதுவாக நீங்கள் செய்த ஒவ்வொரு படிமுறையும் கவனமாக கவனித்து கொள்ளுங்கள். தற்பொழுது மீண்டும் ஒரு முறை அதே வினாவை பார்ப்போம்.
ஆம் பிள்ளைகளே, நீங்கள் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த கேள்விக்கான தரவினை குறித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் இங்கு 10 படிமுறைகளில் இறுதி விடைக்கு வருகின்றோம். அதனால்தான் வளவாளர் குறிப்பிட்டது போன்று 10 புள்ளிகள் இதற்காக வழங்கப்படுகின்றது. எனவே நாம் 10 புள்ளிகளை பெற வேண்டுமாயின் இந்த படிமுறைகளினை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவது நாம் படிமுறையாக கைபேசியின் பெறுமானம் எவ்வளவு, அந்த பொருளின் பெறுமானம் எவ்வளவு. இங்கே தரப்பட்டுள்ளது 60,000 ரூபாய். கைபேசியின் பெறுமானம் 60,000 ரூபாய். அதற்காக நாம் முற்பணமாக அல்லது கட்டாய பணமாக செலுத்துகின்ற பணம் 12,000 ரூபாய். எனவே நாம் இறுதியாக எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை எஞ்சிய பணத்தொகை அல்லது எஞ்சிய கடன் தொகை என்று கூறுவோம். அந்த வகையில் 3வது வரியில் நாம் பெற வேண்டியது எஞ்சிய கடன் பணம். எனவே 60,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயினை கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 48,000 ரூபாய் எமக்கு எஞ்சி காணப்படுகின்றது. எனவே அவற்றுக்குத்தான் நாம் குறைந்து செல்லும் பட்டியில் நாம் பணத்தினை செலுத்தப் போகின்றோம். எனவே அடுத்த 4வது படிமுறையில் கடன் செலுத்த வேண்டிய காலம். காலம் என்பது இங்கு மாதங்களில் தரப்படாமல் வருடம் என தரப்பட்டுள்ளதால் எல்லோருக்கும் தெரிந்தது போல் முன்பு வளவாளர் குறிப்பிட்டது போன்றும் 1 வருடம் என்பது 12 மாதங்கள். எனவே 12 மாதங்கள் என்பதைத்தான் நீங்கள் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். 1 வருடம் என்பதனை நாம் 12 மாதம் என்பதனை நாம் மனதில் கொண்டு அடுத்த படிமுறையில் 1 மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் தொகை. எனவே எமக்கு எஞ்சிய பணம் எவ்வளவாக இருக்கின்றது? 48,000 ரூபாய் காணப்படுகின்றது. அதனை 12 மாதங்களில் செலுத்த வேண்டும். எனவே 12 மாதங்களில் நான் 48,000 ரூபாயினை பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நீங்கள் இலகுவான ஒரு முறையில் சுருக்கலாம். சில நேரங்களில் எவ்வாறு சுருக்குவது உங்களுக்கு இலகுபடுத்தி நீங்கள் சுருக்கிக்கொள்ளலாம். இங்கே நான் 48 ஐ 12 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 48 என்பது 4 முறை, மீதியாக 3 சைபர்கள் உள்ளது. எனவே 4,000 ரூபாயினை அவ்வாறும் சுருக்கிக் கொள்ளலாம். இல்லையென்றால் நீங்கள் முழுமையாக பிரிப்பதாகவும் நீங்கள் 4,000 ரூபாய் என்பதனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே 1 மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் தொகை 4,000 ரூபாயாக கிடைக்கின்றது. எனவே மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுகின்ற விடயங்களை. அவ்வாறனைத்தான் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தலில் பாடத்தினை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1 மாத கடன் தொகையினை கண்ட பின்னர் நாம் 1 மாத அலகுக்கான வட்டியினை காண வேண்டும். 1 மாத அலகினை வட்டி காண்பதற்காகத்தான் 1 மாத கடன் தொகையினை காண்கின்றோம். எனவே இங்கு எமக்கு தரப்பட்டுள்ள வட்டி சதவீதமானது வருட வட்டி என்பதனால் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் 100 மேல் 24 தர, 1 மாத கடன் தொகை 4,000 தர, வருட வட்டி என்பதனால் 12 மேல் 1 நாம் பெருக்க வேண்டும். எனவே அந்த படிமுறை எவ்வாறு வரும் என்பதனை குறித்திருப்புகள் என்று நினைக்கின்றேன். அதை இப்போது சரி பார்த்து கொள்ளுங்கள். 24 கீழ் 100 தர, 4,000 தர, 1 கீழ் 12. இதனை சுருக்குவது 12 ஐயும் 24 சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 12 1 முறை, 24 2 முறை. அடுத்து 100 இனால் 100 இனை சுருக்குகின்ற 1 முறை, 4,000 இறகு சைவர்களை நீக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 40 காணப்படும். எனவே 2 தர 40 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 1 மாத அலகின் வட்டி 80 ரூபாயாக எமக்கு கிடைக்கின்றது. அடுத்து நாம் ஒழுங்குபடுத்தலை காண வேண்டும். மாத அலகுகளின் எண்ணிக்கை, மாதளர்களின் எண்ணிக்கை நாம் அதிக காலம் என்பதனால் படிமுறையில் காண்பதனை விட அந்த சமன்பாடுனை பயன்படுத்தி காண முடியும். அந்த வகையில் வளவளர் குறிப்பிடுவது நம்ம இலகுவாக குறிப்பிடலாம். 12 × 6 = 13, அதாவது 12 உடன் 1 கூட்டுவதனூடாகத்தான் நான் 13 என குறிப்பிட்டேன். அதாவது 12 × 2 பிரேக்கெட்டுக்குள் வர வேண்டும், 12 = 1. அதனை நேரடியாகவும் நீங்கள் எவ்வாறு குறித்து கொள்ளலாம்? 13 என குறித்து கொள்ளலாம். எனவே 12 × 2 என்பதனை சுருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் 6 விடையாக கிடைக்கும். 6 13 பெருக்குகின்ற போது எமக்கு 78 என்பது மாத அலகுகளின் எண்ணிக்கையாக கிடைக்கின்றது. அடுத்து நாம் மொத்த வட்டியினை காண வேண்டும். எனவே ஒரு மாத அலகுக்கான வட்டியினை செலுத்த வேண்டிய மாத அலகு எண்ணிக்கையை நாம் பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே மாத அலகு எண்ணிக்கை 78, ஒரு மாத அலகுக்கான வட்டி ₹80. எனவே 78 × 80 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ₹6240 எமக்கு கிடைக்கின்றது. அதாவது 78 × 80 பெருக்குகின்ற சந்தர்ப்பத்தில் ₹6240 எமக்கு கிடைக்கின்றது. இதனை நாம் அடுத்த படிமுறை நாம் காண வேண்டியது செலுத்த வேண்டிய மொத்த தொகை. எனவே வட்டியினையும் கண்டுவிட்டோம், எமக்கு எஞ்சிய பணமும் எவ்வளவு என்பது எமக்கு தெரியும். எனவே 48,000 கூட்ட வேண்டும் மொத்த வட்டியினை. 48,000 × 6240 கூட்டினால் 54,240 எமக்கு விடையாக கிடைக்கும். எமக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு மாத சம தவணை தொகை எவ்வளவு? எனவே நாம் 12 செலுத்த வேண்டும் என்பதனால் மொத்த தொகையினை நாம் 12 பிரிக்க வேண்டும். எனவே நீங்கள் பல முறைகள் பிரிக்கக்கூடும். எனவே 54,240 12 பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ₹4,520 என்பது இறுதி விடையாக கிடைக்கும். எனவே ஒரு மாத சம தவணை தொகையாக நான் செலுத்த வேண்டிய பணம் ₹4,520.
சரி பிள்ளைகளே, நான் ஏற்கனவே கூறியதை போன்று காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு முகம் கொடுக்க உள்ள நீங்கள் இவ்வட்டியின் கீழ் 2 வகையான வினாக்களுக்கு விடையளிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டி வரும். அதில் ஒன்று நாங்கள் தற்பொழுது பார்த்தோம், மாதத்துக்குரிய சம தவணை தொகை எவ்வாறு கணிப்பதென்று பார்த்தோம். இந்த வினா 2016 பரீட்சைக்கு வழங்கப்பட்டிருந்தது. மாதத்துக்கான சம தவணை தொகையை கணிக்க வேண்டி அங்கே வினவப்பட்டிருந்தது. அதே போன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாட புத்தகத்தில், அதாவது 2வது புத்தகத்தில் தான் இந்த பாடம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாட புத்தகத்தில் பயிற்சி 9 5 வருடங்களுக்கு
சம மாத தவணை தொகையாக செலுத்த வேண்டியுள்ளது. எனின் இங்கு அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி சதவீதத்தினை காண்க. இங்கு சதவீதம் கேட்கப்படுகின்றது. எனவே குறித்த தரவுகளை குறித்து கொள்ளுங்கள். ஒருவர் ₹300,000 குறித்த சதவீத குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணித்தல் முறைக்கு கடனாக பெற்று ₹8,050 வீதப்படி 5 வருடங்களுக்கு சம மாத தவணை தொகையாக செலுத்த வேண்டியுள்ளது. எனின் இங்கு அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி சதவீதத்தினை கணிக்க.
ஆம் பிள்ளைகளே, முதல் பார்த்த 2 உதாரணங்களும் மாத சமத்தொகையை கணித்தல் முறை. தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இங்கு அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதத்தை காணணும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள் பெற்றுக்கொண்ட கடன் தொகை ₹300,000. இங்கு வட்டி சதவீதம் கொடுக்கப்படவில்லை, காலம் கொடுக்கப்பட்டிருக்குது 5 வருடங்கள். வங்கியொன்றில் ஒருத்தர் 5 வருடங்களுக்கு ₹300,000 கடனாக பெற்றுள்ளார். அந்த வங்கிக்கு அவர் மாதாந்தம் ₹8,050 மாதா மாதம் தவணை சமத்தவணை கட்டணங்களாக இந்த 5 வருடங்களுக்கு செலுத்த வேண்டி இருக்குது. ஆகவே இந்த 8,050 ரூபாய் எவ்வாறு கணித்தார்கள், அவ்வாறு கணிக்கும் போது எந்த சதவீதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நாங்கள் கணிக்கப் போகிறோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று 2 வகையான வினாக்களுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கணும். இம்முறை இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இடர்காலம் என்பதனால் இந்த வருடத்தை போன்று ஒரு இலகுவான வினா கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். எது எவ்வாறு இருப்பினும் நாங்கள் சதவீதம் என்ற அழகில் சகல எண்ணக்கருக்களையும் உங்களுக்கு தற்பொழுது கூறிட்டு இன்றைய தினம் நாங்கள் இறுதி எண்ண கருக்களை உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் 2வது வகையான வினாவில் எங்களுக்கு சதவீதத்தை கணிக்க சொல்லி கேட்பார்கள். சரி பிள்ளைகளை, இதை இந்த சதவீதத்தை கணிக்கும் படிமுறைகளை நான் கூறிக்கொண்டு செல்கின்றேன். மாணவர்கள் தேவையான தகவலை குறித்து செய்து பார்த்து கொள்ளுங்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட வினாவிலிருந்து பெற்றுக்கொண்ட கடன் தொகை ₹300,000. இங்கு காலம் 5 வருடங்கள் என்று குறிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே கடன் தொகையை செலுத்த வேண்டிய காலம் 5 × 12 = 60 மாதங்கள். 1வது படிமுறை நாங்கள் மாதத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை காணும். பொருட்கள் கொள்வனவு செய்யும் போது தான் நாங்கள் இங்கே கை காசு முற்பணம் எல்லாம் செலுத்த வேண்டியிருக்கும். வங்கி ஒன்றிலிருந்து கடனை பெறும் பொழுது எங்களுக்கு முற்பணம் செலுத்த வேண்டி ஏற்படாது. ஆகவே 1வது படிமுறை 1 மாதத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை காணும். இந்த 300,000 ரூபாவை 60 வகுக்கின்றோம். மாணவர்களே, 300,000 என்பது 300 எழுதி 3 0 சேர்த்துக்கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட 300,000 என்று சொல்லுவோம். இவ்வாறு சொற்களை நாங்கள் பிரயோகிப்பது இல்லை. ஆகவே 300,000 ரூபாவை 60 வகுக்கும் போது 1 0 1 0 நீக்கிவிட்டு 30,000 ஐ 6 வகுத்தால் ₹5,000 என்று கிடைக்கும். இந்த 5,000 என்பது 1 மாதத்துக்குரிய கடன் தொகை. இங்கு அவர் மாதத்துக்கு 8,050 ரூபாய் வீதம்படி செலுத்துகிறார் என்று தந்திருக்கு. ஆகவே 2வது படிமுறை நாங்கள் இந்த கடனை பெற்றுக்கொண்ட நபர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காணலாம். ஆகவே ₹8,050 செலுத்த வேண்டியுள்ள மொத்த தொகையை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 8,050 ரூபாவை 60 பெருக்குகின்றோம். 8,050 ரூபாவை 60 பெருக்கினால் எங்களுக்கு 805 ஐ 6 பெருக்கிட்டு 2 0 சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வாறு பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற விடை ₹483,000. அதாவது மாதா மாதம் செலுத்துகிற 5 வருடங்கள் செலுத்த வேண்டிய தொகை தந்திருக்கிறதுனால அவற்றை 2 நாங்கள் பெருக்குகின்றோம். 8,050 ரூபாய் தர 5 வருடங்கள் என்பது 60 மாதத்தை குறிப்பதால் 60 பெருக்குகின்றோம். அவ்வாறு பெருக்கும் பொழுது எங்களுக்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை ₹483,000. அடுத்த படிமுறையாக செலுத்த வேண்டி ஏற்பட்ட மொத்த வட்டியை கணிக்கலாம். எங்களுக்கு அதை எவ்வாறு கணிப்பதென்றால், இவர் மொத்தமாக 483,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு, பெற்றுக்கொண்ட கடன் 300,000 ரூபாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இந்த 483,000 ரூபாயிலிருந்து 300,000 ரூபாவை கழிக்க வேண்டும். உரையாடலுக்காக சொல்வதாயிருந்தால் 483,000 3,00,000 கழிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு கழிக்கும் பொழுது எங்களுக்கு விடையாக 183,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 183,000 ரூபாய் என்பது அவர் செலுத்த வேண்டி ஏற்பட்ட மொத்த வட்டி. இந்த வாடகை கொள்வனவு முறையில் எங்களுக்கு சாதகம் பாதகம் 2 இருக்கும். செலுத்த வேண்டிய தொகையை விட அதிகமாக செலுத்துவோம். இருந்தாலும் அங்கு இலகு தவணை எங்களால் இயன்ற ஒரு தொகையை மாதம் மாதம் செலுத்த வேண்டி ஏற்படுறது அனுகூலமாக இருக்கும். பிரதிகூலம் வந்து உங்களுக்கு தெரியும், செலுத்த வேண்டிய தொகையை விட அதிகமாக செலுத்துவோம். சரி, அந்த அடிப்படையில் நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை கணித்தோம், 183,000. அதற்கு பிறகு நாங்கள் மாத அலகுகளின் எண்ணிக்கையை கணிக்க போகிறோம். முதல் 2 வினாக்களுக்கு உங்களுக்கு கூறப்பட்டது மாத அலகுகளின் எண்ணிக்கை எவ்வாறு கணிக்கிறது என்று. இங்கு 5 வருடம், அதாவது 60 மாதங்கள், 60 கீழ் 2 தர 61, எண்ணின் கீழ் 2 என் சக 1 என்பதை தான் இவ்வாறு சுருக்கமாக நான் நேரடியாக கூறுகின்றேன். 60 மாதங்களின் எண்ணிக்கை, அதன் கீழ் 2 மாதங்கள் எண்ணிக்கை சக 1, அப்போ 60 சக 1 61. இதை சுருக்கும் பொழுது 2 × 60 சுருக்கினால் 30. மாணவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், மாத அலகுகளின் எண்ணிக்கை ஒரு பொழுதும் தசத்தில் விடை வராது, எப்பொழுதுமே முழு எண்ணாகத்தான் அது விடை வரும். ஏனென்றால் ஒரு இரட்டையன் ஒரு ஒற்றையன் கட்டாயமாக வரும். 60 என்பது இரட்டையன், ஆகவே 60 × 2 சுருக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் 5 மாதமாக இருந்தால் 5 × 2 தர 6 வரும். அப்போ 6 என்பது இரட்டையன், 2 சுருக்கலாம். ஆகவே ஒருபோதும் எங்களுக்கு தசத்தில் விடை வராது மாத அலகுகளின் எண்ணிக்கை. 60 × 2 சுருக்கினால் 30, 30 61 பெருக்கினால் எங்களுக்கு 1830 மாத அலகுகள் விடையாக கிடைக்கும். மாத அலகுகளின் எண்ணிக்கை 60 × 2 தர 61, 2 × 60 சுருக்கினால் 30, 30 × 61 பெருக்கினால் 1830. இது மாத அலகுகளின் எண்ணிக்கை. அதற்கு அடுத்த படிமுறையாக மாத அலகு ஒன்றிற்கான வட்டியை கணிக்க வேண்டி உள்ளது. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வட்டி, ஒரு மாத அலகுக்கு எவ்வளவு வட்டி அறவிட்டிருக்காங்கள் என்று அதை எவ்வாறு கணிக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு கிடைத்த மொத்த வட்டி 183,000 ரூபாய். அதற்கு பிறகு எங்களுக்கு கிடைத்தது மாத அலகுகளின் எண்ணிக்கை 1830 ரூபாய். பிறகு 183,000 1830 வகுத்தால் எங்களுக்கு விடை ரூபாய் 100 கிடைக்கும். உங்களுக்கு வகுக்க தெரியும், பூஜ்ஜியங்களை வெட்டிட்டு வகுத்துட்டு 100. இப்போ இது ஒரு மாத அளவுக்குரிய வட்டி. இப்போ இந்த ஒரு மாத அளவுக்குரிய வட்டியை கணித்த பிறகு இறுதியாக கடைசி அடுத்த கடைசி படிமுறை அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்கிறோம். மேலே பாருங்கள், முதலாவது படிமுறையில் மாத கடன் தொகை கிடைக்குது. ஆகவே நாங்கள் வட்டி வீதத்தை கணிப்பதற்கு இந்த 5,000 ரூபாவுக்கு 100 ரூபாய் என்று இறுதி படிமுறையில் கிடைச்சிருக்கு. 5,000 ரூபாவுக்கு 100 ரூபாவாக இருந்தால் சதவீதம் என்னும் பொழுது 100 பெருக்க வேண்டும். ஏற்கனவே கூறிய தர 100, 5,000 மேல் 100 தர 100 ஆண்டு வட்டி வீதம் கேட்டிருக்கையினால் நாங்கள் 12 பெருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை, 5,000 மேல் 100 தர 100 தர 12. இதை சுருக்கும் பொழுது எங்களுக்கு 5,000 × 2, 100 × 2 சுருக்கலாம். 50 × 100 சுருக்கினால் 2, 2 × 12 பெருக்கினால் 24% என்று வரும். ஆகவே இந்த இதை இது இரண்டாவது முறை. பிள்ளைகளே, நீங்கள் 2017 காப்போத்த சாதாரண தர பரீட்சை வினாவை பார்த்தீர்கள் என்றால் சதவீதத்தை வினாவியிருப்பார்கள். பாடப்புத்தகம் 9 பயிற்சி 9-1 8 பக்கத்தை பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான வினாக்கள்